ஹரிஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதில் 6வது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சித்திர தீபம்ல கடந்த வகுப்புல 130 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த இறுதியாக நம்ம பார்த்த 130வது ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் வந்து ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் மாயையினுடைய இயல்பு என்று நமக்கு புரிய வச்சார். அதாவது இந்த விஷயங்களை வந்து நம்ம ஸ்ருதி பிரமாண வாக்கியத்தை வேதத்தை எடுத்துக்கணும். அந்த வேதம் பிரமாணத்தை எப்படி நடக்குது அப்படின்னு அதை கேட்ட விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து விவேகத்தால் விழித்து கொள்ளணும். அப்புறம் நம்முடைய அனுபவத்துக்கு அது வரணும். நிதித்தியாசனத்தில் அனுபவத்துக்கு வரணும். இப்படி தான் இந்த ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் என்ற வேதாந்த விசாரணை முறையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த ஆத்மாவா அரே திருஷ்டவியா ஸ்ரோத்தவ்யோ மந்தவியோ நிதித்யாசித்தவ்யகான்ட்டு யாக்னவல்கிய மகரிஷியினுடைய ஸ்லோகத்தையும் நமக்கு எடுத்து புரிய வச்சார். ஏன்னா ஆத்மா வந்து அறியப்பட வேண்டும், அதற்காக முதலில் வேதத்தை கேட்க வேண்டும், ஸ்ருதியை கேளுங்கள், பின்னர் கேட்ட அந்த வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், இறுதியாக நிதித்தியாசனம் செய்து நிலை பெற வேண்டும் என்று பிருகதாரண்ய உபநிடதத்தில் வருகின்ற யாக்னவல்கிய முனிவருடைய அந்த ஸ்லோகத்தையும் நமக்கு முன்னுதாரணமாக சுட்டி காட்டினார். இப்படியெல்லாம் நம்ம கடந்த ஸ்லோகங்களில் பார்த்தோம். இப்போ இன்றைக்கு 131 என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அஸ்ய சத்வம் அசத்வம் ச ஜகத்தோ தர்சயத்யசௌ பிரசாரணாச்ச சங்கோஷாத் யதா சித்திர படஸ்ததா. இங்க என்ன சொல்றாருன்னா, விரிக்கப்பட்ட அல்லது சுருட்டப்பட்ட ஓவிய துணியை போன்று உலகத்தின் தன்மையும் தனிச்சத்தியமற்ற தன்மையும் இங்கு விளக்கப்படுகிறது என்று புரிய வைக்கிறார். அதாவது உலகம் வந்து சத்தியமா அசத்தியமா அப்படின்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், அது ஒரு அநிர்வச்சனியம், அது மாயை. அந்த மாயை வந்து நம்ம வந்து இப்படி தான் அப்படிதான்ட்டு புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால, அந்த மாற்றம் இருக்கிற ஒரு விஷயத்தை போய் அது இப்படி தான் அப்படின்னு நீங்கள் எப்படி நிரூபிக்க முடியும்? அப்போ அது மாறிக்கொண்டே இருப்பதனால அது அநிர்வச்சனியம், அதை வார்த்தைகளால் விளக்க முடியாது அப்படிங்கிறது வேதம் தெளிவாக சொல்லுது. அதுக்கு இந்த ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் என்ன எடுத்துக்கிறாருன்னா, ஒரு துணி எடுத்துக்கிறாரு, ஒரு ஓவிய துணியில் துணியை விரித்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவியம் தெரியும், துணியை சுருட்டிட்டிங்கன்னா அந்த ஓவியம் தெரியாது. இது மாதிரி இந்த உலகம் வந்து வந்து போகுது அப்படிங்கிற ஒரு ஓமானத்தை எடுத்து இங்கே புரிய வைக்கிறார். பிரசாரநாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் ஒரு பெரிய ஓவிய துணியை விரிக்கிறோம், அப்போது அதில் உள்ள முழு படம் தெளிவாக தெரிகிறது. சங்கோசாத் அப்படின்னா அதே துணியை சுருட்டி விடுகிறோம், இப்போது படம் கண்ணுக்கு தெரியவில்லை, ஆனால் அது அழிந்து விட்டதா என்று கேட்டால் இல்லை, அது துணிக்குள்ளே தான் இருக்கிறது. அது மாதிரி இந்த உலகமும் வருகிறது போகிறது. அப்போ வந்துட்டு போயிடுச்சுங்கிறதுனால உலகம் அழிஞ்சு போச்சுன்னா இல்லை, அது தோற்றம். அதாவது இந்த சிருஷ்டி நேரத்தில் உலகம் விரிக்கப்பட்ட ஓவியம் போல வெளிப்படுகிறது, பிரளய நேரத்தில் அதே உலகம் மாயையில் ஒடுங்கி விடுகிறது, ஆனால் பரம்பொருள் மட்டும் என்றும் மாறுவதில்லை என்றதை இங்கே வேதம் சொல்லுகின்ற விசேஷத்தன்மையாக நம்ம இங்கே பார்க்கணும். அப்போ இந்த ரெண்டு விஷயங்களை இங்கே வித்யாரண்யர் வந்து இப்படி வருது போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலான்னா, சத்துவம் அசத்துவம் அப்படிங்கிற வார்த்தையில் இங்கே புரிய வைக்கிறாரு. அதாவது உலகம் வந்து இருப்பது போல தெரிகிறது, இதுக்கு பேர் வந்து சத்துவம், ஆனால் அதற்கு தனித்துவமான சுயசத்தியம் இல்லை, அப்போ அதுக்கு பேர் அசத்துவம். அப்போ இரண்டையும் ஒரே நேரத்தில் இந்த ஓமானத்தில் புரிய வைக்க முடிகிறது என்று நம்ம பார்க்கிறோம். எந்த ஓமானத்தில்? ஒரு வெள்ளை துணியில் வரையப்பட்ட ஓவியத்தினுடைய ஓமானத்தில். ஏன்னா அந்த காலத்துலலாம் அப்படி தானே, ஒரு ஓவியம் வச்சு தான் விளக்கம் கொடுக்க முடியும். இப்போ இன்றைக்கு தான் நம்ம சினிமாலாம் வந்துருச்சு, நம்ம சினிமா திரையை வச்சு விளக்கம் கொடுக்குறோம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி. ஆனால் அந்த காலத்தில் வந்து சினிமாலெலாம் கிடையாது இல்லையா, அதனால் ஒரு வரையப்பட்ட ஓவிய துணி எடுத்துக்குவாங்க, அதை வச்சு புரிய வைப்பாங்க. அந்த ஒரு துணியில வெள்ளை கலர் துணியில வந்து ஓவியம் வரையப்பட்ட போது அந்த ஓவியத்துல சூரியன் இருக்கும், ஒரு இயற்கை காட்சிகள் இருக்கும், ஒரு மனிதன் நிற்பான், ஒரு நீரோடை ஓடுற மாதிரி ஒரு சின்ன ஓடை போட்டிருப்பாங்க. அப்படி விதவிதமான ஓவியங்கள் அந்த வெள்ளை துணியில வரைஞ்சிருப்பாங்க. பறவைகள் பறப்பது போல இருக்கும். ஒரு சீனரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீனரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், ஆனால் அது பார்க்கறதுக்கு அப்படியே இயற்கையா அழகா இருக்கும். ஆனால் அந்த ஓவியம் வந்து அந்த வெள்ளை துணி விரிக்கப்பட்டிருந்தால் தான் முழுமையாக தெரியும். அதே அந்த வெள்ளை துணியை நீங்கள் சுருட்டிட்டீங்கன்னா அந்த ஓவியம் இருக்காது. ஆனால் ஓவியம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த துணி சுருட்டப்பட்டதுனால ஓவியம் தெரியல. அது மாதிரி இந்த உலகம் வந்து மாயையினால் மறைக்கப்பட்டு விடுகிறது, மீண்டும் மாயையினால் விரிக்கப்படுகிறது. அப்போ இது மாதிரி வந்து வந்து போகுது. அப்போ மாயை என்ன? மனசு தான். மீண்டும் அங்கே தான் போகணும். நம்ம வேதாந்த சாஸ்திரத்தை வந்து மேலோட்டமாக படிச்சுட்டு ஏதோ மாயை பயங்கரமாக இருக்கும் போல் இருக்கு, அது வந்து அப்படியே உலகத்தை உண்டு பண்ணும் போல் இருக்கு, அப்புறம் உலகத்தை அப்படியே உருட்டிக்கும் போல் இருக்கு, சுருட்டிக்கும் போல் இருக்குன்ட்டு கற்பனைக்கு போயிடக்கூடாது. இங்கே கற்பனையே என்னன்னா மைண்டு தானே. அப்போ மனசே தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணுது, மனசே தான் இந்த உலகத்தை ஒடுக்கிக்குது. அதுக்கு உதாரணம் தான் நம்ம விழிப்பு தூக்கம்னு சொல்லிட்டோம், பல முறை நம்ம சொல்லியாச்சு. அப்போ அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஓமானத்தை இந்த இடத்துல புரிய வைக்கிறாங்கிறதும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஓமானம் என்ன? ஒரு பெரிய திரைச்சீலையில் அழகான ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. அதை விரித்தால் அதில் நாடு, மலை, மனிதர்கள், நதிகள் எல்லாம் தெரிகின்றன. அதுவே அந்த துணியை நீங்கள் சுருட்டி விட்டால் அவைகள் எல்லாம் எங்கே போயின? அழிந்து போயினவா? இல்லை, துணியில் ஒடுங்கியுள்ளன. அதுபோல பிரளயத்திலே உலகம் மாயையில் ஒடுங்குகிறது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க பிரளயம் அப்படி லயம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எந்த அடிப்படையில சொல்லப்படுது? மனசு ஒடுங்கிட்டா அது லயம் ஆயிடுது, மனசு தோன்றிட்டா சிருஷ்டி உண்டாக்கப்படுது. இப்படிதான் இங்க வந்து நம்ம பார்க்கணும். அப்ப இதை வந்து இந்த வேதாந்த சாஸ்திரத்துல நம்ம இந்த ஸ்லோகத்தை ஒரு உள்பயிற்சியா செஞ்சு பார்த்தா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த உலகத்தை வந்து நீங்க பார்க்கும்போது நீங்க எப்படி கவனிக்கணும்? அந்த காலத்துல வந்து ஒரு சித்திரத்தை தான ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது ஒரு வரையப்பட்ட ஓவியம் போல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல பார்ப்பாங்க. அந்த காலத்து ரிஷிகள் வந்து குருகுலத்துல சொல்லி கொடுக்கும்போது எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, மாணவர்களை பார்த்து, மாணவர்களே இந்த உலகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே மாணவர்கள் எல்லாம் சித்திரம் போல வரையப்பட்ட ஒரு துணியில் வரையப்பட்ட சித்திரம் போல நாங்கள் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையப்பா, அப்போ இந்த சித்திரம் போல வரையப்பட்ட அந்த ஓவியம் வந்து எதன் ஆதாரத்தில் இருக்கிறதுன்னு கேட்பாங்க. அந்த வெள்ளை துணியின் ஆதாரத்தில் இருக்கிறது என்று மாணவர்கள் சொல்லுவாங்க. அப்போ இங்க வந்து நாம் லைவா இப்போ உலகத்தை பார்க்குறோம் இல்லையா, அப்போ இந்த உலகம் வந்து நம்ம மனசுல தான் இப்போ தோன்றுது. அப்போ மனதில் தோன்றுவதற்கு ஆதாரமா என்ன இருக்கு? அறிவு இருக்கு. அப்போ அந்த அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டு தெரியுது. அங்கே வந்து வெள்ளை துணி, இங்கே வந்து அறிவு. அந்த வெள்ளை துணி களங்கம் இல்லை, இங்கே வந்து அறிவில் களங்கம் இல்லை. ஆனால் அந்த வெள்ளை துணியில் ஓவியம் வரையப்பட்ட பிறகு அங்கே விதவிதமான கலர் வந்துடுது, அங்கே விதவிதமான காட்சிகள் வந்துடுது. அந்த காட்சிகளில் நல்லது கெட்டது இருக்குது. அது மாதிரி இங்கே அறிவில் எந்த நல்லது கெட்டதும் இல்லை, ஆனால் மனசு வந்த பிறகு இதில் நல்லது கெட்டதெல்லாம் வந்துடுது. இப்படி தான் நம்ம வந்து இந்த ஓமானத்தை பொருத்தி பார்க்கணும். அதுதான் இங்க இந்த ஸ்லோகம் புரிய வைக்குது. சித்திரப்பட ஓமை மூலம் உலகின் மித்யாத்துவம் விளக்கப்படுகிறது. உலகம் வந்து சிருஷ்டியில வெளிப்படுகிறது, பிரளயத்தில ஒடுங்குகிறது. விரிக்கப்பட்ட ஓவியம் போல உலகம் அனுபவத்தில் தோன்றுகிறது. ஓவியத்துக்கு ஆதாரம் துணி போல, உலகத்துக்கு ஆதாரம் பிரம்மம். அப்ப இந்த இரண்டு ஓமைகளையும் நம்ம இங்க பொருத்தி பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரிய வருகிறது என்று அழகா சொல்றாரு. இதை தான் நம்ம போன தடவை கூட ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா, வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தியேவ சத்தியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். அந்த குடம் போன்ற அனைத்து மாற்றங்களும் பெயரளவில் தான் இருக்கிறதே தவிர உண்மையில் அதற்கு மண்ணு மட்டும்தான் சத்தியம் என்பது போல, இங்கேயும் வந்து நாம ரூபங்கள் தோன்றுவதற்கு ஆதாரமாக பிரம்மம் மட்டுமே சத்தியம் என்று இந்த ஸ்லோகம் புரிய வைப்பதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த 131வது ஸ்லோகம் ஒரு அருமையான ஓமானத்தை நமக்கு ஒரு முக்கிய அம்சத்தை புரிய வச்சுது. என்ன அப்படின்னா, சித்திரம் என்பது இந்த உலகம், துணி என்பது அதற்கு ஆதாரம். அப்போ சித்திரம் தோன்றி மறைகிறது, துணி நிலைத்திருக்கிறது. இது போல உலகம் தோன்றுகிறது மறைகிறது, ஆனால் பிரம்மம் ஒருபோதும் மாறுவதில்லை, அது எப்போதும் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான ஓமானத்தை இங்கே நம்ம பொருத்தி பார்ப்பது தான் இந்த ஸ்லோகத்தில் பார்க்க முடியுது. 131வது ஸ்லோகத்தில் அப்ப இந்த ஸ்லோகத்தை நாம கவனிச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுந்திருக்குது. என்ன மாதிரி கேள்வின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த சித்திரம் வந்து ஒரு வெள்ளை துணியில் வரையப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம், அப்புறம் அந்த துணியை சுருட்டி வச்சுட்டா சித்திரம் வந்து மறைஞ்சு போறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சித்திரத்தை வரைவது யார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கலாம்ல. அப்போ அந்த சித்திரத்தை வரைவதற்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருப்பான்ல, ஒரு ஓவியன் இருப்பான், ஒரு ஓவியன் தான் வந்து அந்த சித்திரத்தை வரைந்திருப்பான் இல்லையா. அப்போ அது மாதிரி இங்கே வந்து மாயை வந்து தோன்றுறது இல்லையா, இந்த மனதில் வந்து உலகம் தோன்றுறது. மாயைன்னா நாம் இங்கே மைண்டுன்னு புரிஞ்சுக்கணும். வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ளே வந்துட்டு இன்னும் நீங்கள் அப்படியே பழைய கற்பனையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால மாயைன்னு நான் வாயை திறந்த உடனே உங்களுக்கு மைண்டு தான் அப்படின்னு இமீடியட்டாக அதை கேப்சர் பண்ணிக்கணும். ஏன்னா மாயைன்னா அது எங்கேயோ இருக்கும் போல் இருக்குது, அது என்னமோ பண்ணும் போல் இருக்குது, நம்மளை ஏமாத்தும் போல் இருக்குன்ட்டு. அது வந்து காஸ்மிக் மைண்ட், அவ்வளோதான். நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன், காரண சரீரம். மாயையை பற்றி விளக்கம் கொடுக்கும்போது அது அத்வைதத்தில் அனிர்வச்சனீயம், யாராலும் விளக்க முடியாதுன்னு சொன்னாலும் அந்த விளக்கத்தையும் நாம் எவ்வளோ தூரம் விளக்கியிருக்கிறோம், அதை காரண சரீரத்தில் எவ்வளோ கதை சொல்லியிருக்கிறோம், விதவிதமாக புரிய வச்சோம். அப்போ அதையெல்லாம் எப்படியாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவ்வளோ பாடங்கள் எடுக்கப்படுது. அப்போ இங்கே வந்து அப்படிப்பட்ட ஒரு மாயை தானாகவே செயல்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் இல்லையா. ஏன்னா ஒரு ஓவியம், ஒரு ஓவியன் மூலமாக வரையப்பட்டிருக்கு. ஒரு குடம் வந்து ஒரு குயவன் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. மண் இருக்கு, குடம் இருக்கு. மண் தானாகவே குடமாக மாறிடுமா? நிச்சயமா மாறாது. அப்போ மண்ணை வந்து குடமா மாற்றுறதுக்கு ஒரு குயவன் வேணும் இல்லை. அப்போ அது மாதிரி இந்த உலகம் வந்து தோன்றுவதற்கு ஏன்னா ஒரு காரணம் இருக்கணும் இல்லை, அது என்ன கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதை வந்து அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். அடுத்த 132 என்ன சொல்றாருன்னா, அஸ்வதந்திராஹி மாயா சாத் அப்ரதீதேர் விநாசிதிம் ஸ்வதந்திராபி ததைவ சாத் அசங்கசியான்ய தாக்குருதேகி. ரொம்ப அருமையான ஸ்லோகம். என்ன சொல்றாருன்னா, இந்த மாயை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சுயாதீனமானது கிடையாது. ஏனென்றால் சைத்தன்யம் இல்லாமல் அது வெளிப்படவே முடியாது. ஒருவேளை மாயை சுயாதீனமானது என்று ஏற்றுக்கொண்டால் அது அசங்கமான பிரம்மத்திற்கே மாற்றத்தை உண்டாக்கிவிடும். ஆகவே அது மிகப்பெரிய தவறு உண்டாகும் என்று இங்க புரிய வைக்கிறார். அஸ்வதந்திராகி மாயா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். அதாவது இந்த ஸ்லோகத்துல முதல் வரியே அதுதான், மாயை வந்து சுயாதீனமானது அல்ல, அதாவது மாயையானது தனியாக செயல்பட முடியாது, அது சைத்தன்யத்தின் சந்நிதியினால் வெளிப்பட்டு தோன்றுகிறது என்று புரிய வைக்கிறார். அப்ப உடனே நாம இந்த வேதாந்தத்தை மேல்வட்டமா படிச்சா, சாதாரணமா படிச்சா நம்ம என்ன சொல்லுவோம், அப்ப சைத்தன்யம்ல மாயை வெளிப்படும் போல் இருக்கு, அப்ப மாயை வந்து தனியா செயல்பட முடியாது போல் இருக்கு, அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்டுட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா. இப்ப நாம உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறோம், சைத்தன்யம் என்பது அறிவு. அந்த அறிவின் இடத்திலிருந்து மனசு தோன்றுறது, நம்ம அறிவின் இடத்துலருந்து தான் மனசு தோன்றுறது. அந்த மனம் தனியாக செயல்பட முடியாது, அறிவின் அதிஷ்டானத்துல தான் மனசு வேலை செய்யும். அறிவு இல்லைன்னா மனசு இருக்காது. ஏன்னா மனதுக்குன்னு தனியான அறிவு இல்லையே, தோற்றம் தானே மனம்ங்கிறது, அது பிரதிபிம்பிக்கிற விஷயம்தான். பேனா அப்படின்னு நான் சொன்ன உடனே மனசு அதை பேனான்னு எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கேன். பென்சில்னு சொன்ன உடனே மனசுக்கு எப்படிங்க அது பென்சில்னு தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அப்ப நமக்கு பின்னாடி ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவு தான் இது பேனான்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்குது. இது பேனா இப்படிதான் இருக்கும், பேனான்னா பென்சில், அப்ப பென்சில்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லையா. அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தானே இங்க எல்லாம் அறியப்படுகிறது. அதுதானே நம்ம இடத்துல இருக்கிற பகுத்தறிவு, அந்த அறிவு தானே நம்ம இடத்துல இருக்கிற சுய அறிவு, அதுதாங்க பிரம்மம் என்று இங்க சாஸ்திரம் அழகா புரிய வைக்கிறது தான். சைத்தன்ய சந்நிதியில், சைத்தன்யத்தினுடைய சந்நிதியில், ஆத்மாவின் சந்நிதியில் இங்கு மாயையானது செயல்படுகிறது. தனியாக மாயை செயல்பட முடியாது. அப்ப மாயை மாயை அப்படின்னு ஒன்னே அது ஏதோ ஒரு பயங்கரமான பொருள் போல் இருக்குங்கிற கற்பனைக்கு போகாம அது காஸ்மிக் மைண்டு, அந்த மைண்டு தான் இங்க இந்த உலகத்தை உண்டு பண்ணி இயக்கிட்டு இருக்குங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்துல ஸ்வதந்திராபி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஒருவேளை மாயையானது சுயாதீனமாக அதுவே தன்னில் தானே செயல்பட முடியுமானால் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்துவிடும். என்ன மாதிரி சிக்கல்னா, அது பிரம்மத்திற்கு வெளியே மற்றொரு சுயாதீன சக்தி இருக்கிறது என்பது போல மாறிவிடும். அப்போது அத்வைதம் இரண்டாக உடைந்து துவைதமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இங்க புரிய வைக்கிறார். அப்ப இந்த பாயிண்ட்டை நம்ம நல்லா எடுத்துக்கணும். ஏன்னா அத்வைதம் என்பது ஏக்கம். அப்ப அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு வேறாக இரண்டாவது ஒரு விஷயம் படைக்கப்படவே இல்லை. அப்ப இந்த படைப்பு என்பது உண்மையில இருக்கா இல்லவே இல்லை? ஏன்னா மனம்தான் உருவாக்குது இந்த படைப்பை. அப்ப இந்த உருவாக்கப்பட்ட மனதுல பல விவகாரங்கள் நடக்குதே, அதெல்லாம் உண்மையானா நம்ம தான் தெளிவா சொல்றோம், நம்பாதீங்க இது உண்மை கிடையாது, இது எல்லாம் வெறும் தோற்றம் தான் அப்படின்னு நல்லா கிளியர் பிக்சர் கொடுக்குறோம். ஆனாலும் உங்க மனசு என்ன பண்ணுது, எதையோ ஒண்ணு போய் பற்றிக்குது. அது உலக விஷயங்கள் மட்டுமல்ல, ஆன்மீகத்திலே கடவுளா பற்றிக்குது, இல்லைன்னா குருவா பற்றிக்குது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் செய்யறாங்க தப்பு. அதாவது இந்த பாடத்தை கேட்பாங்க, ஆனா இதனுடைய டெப்த் புரிய மாட்டேங்குது. அப்ப வந்து இப்ப ஒரு சராசரி மனிதன் வந்து உலகத்தை பற்றுவான், ஆனா இந்த அத்தியாத்ம ஞானத்தை கேட்டவன் போய் குருவை பற்றுவான்னு வச்சுக்கோங்களேன், என்ன புரிதல் இருக்கு? ஒரு புரிதலும் கிடையாது. அவன் உலகத்தை பற்றுறான், இவன் குருவை பற்றுறான், ரெண்டு பேரும் மாட்டிக்குவாங்க. ஏன்னா பற்றுவதற்கு இரண்டாவது பொருள் ஒன்று இருக்குங்கிறது தானே ப்ராப்ளமே. இது நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த இடத்த நீங்க நல்லா உள் வாங்கிக்கோங்க. நம்முடைய வகுப்பெல்லாம் வந்து டெப்தான சப்ஜெக்ட், மேலோட்டமா பார்க்கக்கூடாது. எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு அதோட கம்பாரிசன் பண்ணக்கூடாது. இங்க எல்லாம் தோற்றம், அதாவது இந்த உலகம் என்பது ஒரு தோற்றம் மட்டும்தான். இதுதான் மனசுன்ற மாய விளையாட்டு. அப்ப மனமே ஒரு மாயா. அப்ப மாயா சக்தியில மனதுக்கு என்று ஒரு சுயாதீன சக்தி வந்துட்டா என்ன ஆயிடும்? எல்லாம் உண்மையாயிடும். அப்போ பிரம்மத்துக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அப்படி ஒரு நடக்குமா? அப்படி என்றைக்கும் நடக்காது. அதனால மனம் என்பது எப்பயுமே தன்னிடத்துல சுயாட்சி பண்ண முடியாது. அறிவின் அதிஷ்டானத்துல மட்டும்தான் அது இது இது இன்னது என்று அறியும். ஆகவே அறியப்படுகின்ற பொருட்கள் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே. அதுதான் இங்க அசங்கசியாங்கிற வார்த்தையில புரிய வைக்கிறாரு. ஏன்னா வேதாந்தமே இதுதான் டெப்த்து. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது விஷயம் கிடையவே கிடையாது, அதுதான் அத்வைதம். ஆனா தனக்கு வேறாக ஒரு விஷயம் உலகத்துல இருக்குன்னு நம்பிட்டீங்கன்னா அதுக்கு பேரு துவைதம். அப்படி நம்பக்கூடிய விஷயங்கள் வந்து குருவோ கடவுளோ இல்ல உலகமோ, அதுக்கு பேரு துவைதம் தான். நீங்க யார வேணா பிடிச்சிக்கோங்க, அது துவைதம் தான். இப்ப ஒரு அஜ்ஞானி வந்து உலகத்தை பிடிச்சிக்கிறான், உலகம் உண்மைன்னு நம்புறான், அவன் துவைதி. அப்ப நான் இந்த ஆன்மீக பாதையில வரேன், நான் குருவை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க குருவை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் துவைதி தான். ஏன்? உங்களுக்கு வேற குரு இருக்காரு. அப்ப குரு எங்கிருந்து வந்தாரு? அப்ப இதுவும் ஒரு அஜ்ஞானம். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து குரு இல்ல சிஷ்யன் இல்ல, இதெல்லாம் வந்து ஆதிசங்கர் தெளிவா சொல்றாரு, நான் குரு நான் சிஷ்யா. நிர்வாண சடகம் எல்லாம் மறந்துடக்கூடாது. சும்மா அதெல்லாம் கடந்து போறீங்க, கேட்டுட்டு கேட்டு கடந்து போறீங்க. இங்க குருவும் கிடையாது சிஷ்யனும் கிடையாது, இருப்பது இருப்பு மாத்திரம்தான். அதுதான் அறிவு. அதனுடைய பிரகாசத்துல இங்க எல்லாம் தோற்றம். அந்த தோற்றத்துல எந்த ஒரு தனி மனித அறிவுல அது அறியப்படுகிறதோ அது பிரம்மம் என்று தன்னை உணரும். அறிய முடியாதவர்கள் எல்லாம் மயக்கத்துல இருக்கும், மனமயக்கத்துல இருக்கும், மதி மயக்கத்துல இருக்கும். மாயை அதை வந்து மறைக்குது. எப்படி மறைக்குது? ஆவரணம் விக்ஷேபம் என்ற இரண்டு சக்திகள் மூலமா மறைச்சிக்கிட்டு இருக்கு, தோன்றும் சக்தி மறைக்கும் சக்தி. அப்போ ஒரு அஜ்ஞானிக்கு வந்து உலகம் உண்மையா தோன்றுதே, அப்ப அதுல அவன் மயங்கிட்டானே, அதனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? பிரம்மம் தெரிய மாட்டேங்குது, பிரம்மம் மறைஞ்சு போச்சு. அப்ப இது மாதிரி நமக்கு மாயினுடைய மயக்கம் இருக்கு இல்லையா, மதி மயக்கம் இருக்கு இல்லையா, அதுல போய் சிக்கக்கூடாது, எதையுமே பிடிக்க கூடாது. அதாவது ஒரு மகான்கள் பேசும்போது ஒரு பாடத்தை எடுத்து சொல்லும் போது, இப்ப நானே இந்த பாடமெல்லாம் எடுக்கும்போது வித்யாரண்யரை பத்தி பெருமையா சொல்லுவேன், ஏன் இந்த நூலெல்லாம் எழுதிருக்காருங்க, வித்யாரண் மிகப்பெரிய மகான் அப்படின்ட்டு. ஆனா வித்யாரண்யர் வந்து போறவர் தான், அவர் உடம்புல வந்தாரு போயிடுவாரு. அது யாரு வந்துட்டு போறது உடம்புல? அதே ஈஸ்வரன் நிகழ்வுல அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு நம்மளை கொண்டு போறதுக்காக அதுவே வருது, அப்டேட் ஆகும். அப்டேட் பண்றதுக்கு தன்னுடைய தோற்றத்தையே அது அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ இங்க எல்லாம் வந்து வந்து போறது தானே தவிர, ஒரு விஷயம் வந்துருச்சு அது இருக்குது அப்படின்னு நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் துவைதம். அந்த இடத்துல நீங்க மாட்டிக்குவீங்க. அதனாலதான் அசங்கசியங்கிற வார்த்தையை போடுறாரு. இது ரொம்ப ஆழமான சொல். அசங்கா என்றால் எந்த சம்பந்தமும் இல்லாதவன், எந்த மாற்றமும் அடையாதவன், அவன்தான் பிரம்மம். அப்போ உபநிடதங்கள் எல்லாமே ஆத்மாவை அசங்கன் என்றுதான் கூறுகின்றன. அசங்கன் என்றால் சங்கமிக்காதவன், எதனோடும் தொடர்பு கொள்ளாதவன், அதுவே ஆத்மா, அதுவே பிரம்மம் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இந்த ஸ்லோகத்துல வந்து அந்ய தாக்குருதேகை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா. அந்த அந்ய தாக்குருதேகன்னா மாயை வந்து தனக்கான ஒரு சுயாதீனத்தை வச்சுக்கிட்டா அது பிரம்மத்தையே பாதிச்சிடும். ஏன் அப்படின்னா பிரம்மத்துக்கு இல்லாத ஒரு சக்தி மாயக்கிட்டையும் வந்து அது தன்னுடைய பவர்ல என்ன வேணா செய்யும் இல்ல. நான் அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இரண்டாவதாக ஒரு பொருள் பிரம்மத்துக்கு வேறாக இருக்குன்னு ஆயிட்டா அது நாளைக்கு பிரம்மத்தையே வென்று விட கூட வாய்ப்பு உண்டாகும். எப்படின்னா, இப்போ நாம் ரெண்டு பேர் இருக்கோம், நீங்கள் ஒன்று நான் ஒன்று, ரெண்டு பேர் இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பலசாலியாக இருக்கிறீங்க, நான் கொஞ்சம் வீக்காக இருக்கிறேன், நம்ம ரெண்டு பேர் வந்து மோதுறோம், வீக்காக இருக்கிறதுனால என்னை வெற்றி பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு நான் தோத்துட்டேன், நம்ம ரெண்டு பேரில் இப்படி ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் இது இப்படியே நீடிக்குமா? ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன், அவர் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உடனே அதுக்கான வலிமையான விஷயங்கள்லாம் பண்ணுறேன், உடம்புல பண்ணிவிட்டு மீண்டும் உங்ககிட்ட நான் வம்புக்கு வரேன். அப்போ நீங்கள் மீண்டும் என்கிட்ட சண்டைக்கு வரீங்க, அப்போ ரெண்டு பேரும் போராடும் போது இந்த டைம் நான் ஜெயிச்சிடுறேன், நீங்கள் தோத்துட்டீங்க. அப்போ இந்த வெற்றி தோல்வி என்பது இரண்டு பேர் இருந்தால் மாறி மாறி வரலாமே, உங்களுக்கே தான் வெற்றி இருக்கணும்னு இருக்கா, எனக்கும் வெற்றி வரலாம், அல்லது எனக்கு மட்டுமே தோல்வி இருக்குன்றிருக்கா, உங்களுக்கும் தோல்வி வரலாம். அப்போ இந்த இரண்டு விஷயங்கள் அங்கே இருந்தால் அங்கு ஏற்றத்தாழ்வுகள், வெற்றி தோல்வி இது எல்லாமே வந்துடுங்க. அப்போ மாயை வந்து பிரம்மத்துக்கு வேறாக இருக்குன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா முடிஞ்சுது, பிரம்மமும் ஒரு காலத்தில் மாயையால் பாதிக்கப்பட்டுடும். அப்போ அந்த நிலை பிரம்மத்துக்கு வரவே கூடாது, ஏன்னா அப்படி வந்துட்டா பிரம்மத்துக்கு வேல்யூவே கிடையாது, நம்ம பிரம்மத்தை மதிக்கவே மாட்டோம். ஒரு நாள் மாயை அதை மாட்ட வைக்க போகுது, அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, மாயை என்பது கண்ணாடியில் தெரிகின்ற ஒரு பிரதிபிம்பம் தான், பிரம்மம் மாத்திரம்தான் சத்தியம், ஆனால் பிரம்மத்தினுடைய உருவத்தை பிரதிபிம்பித்து காட்டுவது தான் மாயை, அதை போய் உண்மை என்று நம்பக்கூடாது. அதை தான் இங்கே மகான்கள் வந்து புரிய வைக்கிறாங்க, அதை நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிங்க. மாயைக்கும் பிரம்மமுக்கும் என்ன வித்தியாசம்னா, மாயை வந்து ஜடம், பிரம்மம் வந்து சைத்தன்யம். அப்போ நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மாயை வந்து மனசு, பிரம்மம் வந்து அறிவு. மாயை வந்து அந்த அறிவை சார்ந்து தான் இருக்கும், ஆனால் அறிவுக்கு சுயாதீனமாக இருக்கும், அது எதையும் சாராது, அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் சுய அறிவாய் இருப்பதுவே பிரம்மம். ஆனால் மனசு அப்படி இல்லை, அது அறிவை சார்ந்து தான் இருக்க முடியும், தனியாக செயல்படவே முடியாது. ரெண்டாவது, மாயை வந்து வந்து போகும், மனசு ஒரு விஷயத்தை உண்டு பண்ணி உண்டு பண்ணி மறைச்சிக்கும், தோன்றி வந்து போய் மறைஞ்சிடும். ஆனால் பிரம்மம் என்ற அறிவு வருவதும் இல்லை போவதும் இல்லை, அது எப்போதும் இருக்கிறது, சாஸ்வதம், சத்தியம், நித்தியம், நிதர்சனம், நிர்மலம், நிரஞ்சனம், நிரீசம், இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், அத்தனை வார்த்தைகள் வேதம் சொல்லுது பிரம்மத்துக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரம்மம் எப்போதும் இருக்கிறது, அறிவு எப்போதும் இருக்கிறது, ஆனால் மனசோ தோன்றுகிறது, தற்காலிகமாக தோன்றுகிறது, மீண்டும் போய்விடலாம், எப்பங்க போவோம், தூங்கும் போதே போயிடுதே, நைட்டு தூங்கும் போதே மனசை காணும், அப்போ எங்கே போனார் குரு, அப்போ எங்கே போனார் உலகம், அப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதானே, நீங்கள் அவரை பாராட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதானே, அவர் கடவுள் கும்பிட வேண்டியதானே, ஏன் அப்போ முடியல? வாழும்போது இந்த மனம் நிகழ்வில் இருக்கும்போது சில விஷயங்களை பற்றுது, கனவுல விட்டுடுது. ஆனால் எந்த ஒரு தனி மனிதன் இந்த நிகழ்விலேயே எல்லா விஷயத்தையும் பற்றாமல் விட்டு விடுகிறானோ அவனே பரமாத்மா, அவனே பிரம்மம் என்று தான் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ எதையுமே பிடிக்கக்கூடாது, எல்லாத்தையும் நீக்கிடணும். யாரும் இங்க உண்மை கிடையாது, எதுவும் வருவதில்லை, எதுவும் போவதில்லை, எல்லாம் வெறும் படம், ஒயிட் ஸ்கிரீன்ல மூவி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல மிகப்பெரிய மகான்களும் வருவாங்க, பிரயோஜனமே இல்லாத விஷ ஜந்துக்களும் இந்த உலகத்துக்கே உபயோகம் இல்லாத ஜீவராசிகள் கூட வரலாம், அதையெல்லாம் தோற்றம் தானே. இதுல உயர்ந்தது தாழ்ந்தது என்பது நம்ம மைண்டு தான் பாக்குது. நம்ம மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, இது எதுக்கும் பயன்படாதுன்னு ஒரு பொருளை பாக்குது, இன்னொரு பொருள் என்ன சொல்லுது, இது ரொம்ப அருமையான பொருள் அப்படிங்குது. அப்போ இது நமக்கு தேவைப்படுறதுனால அருமை, அது நமக்கு தேவையில்லாதனால சிறுமைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் வேதாந்தம் சொல்வது கிடையாது. வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இரண்டாவதான ஒரு விஷயம் இல்லவே இல்லை, அப்படி இருந்தால் தானே அதில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு நீ பார்க்க முடியும்ப்பா, இருப்பதே இருப்பு மாத்திரம் தானே, அங்கே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாதுங்கிறத வெளிப்படையாக சொல்லுது. அப்போ இங்கே மாயை வந்து மாறுகிறது, ஆனால் பிரம்மமோ மாறாதது. அப்போ மனசு பார்த்தீங்கன்னா மாறுகிறது, மனசு மாறிக்கிட்டே இருக்கும், நமக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், நாளைக்கு இன்னொரு விஷயத்துக்கு போயிடுவோம், அது பிடிச்சிருச்சுங்க இது பிடிக்கலைங்க இப்போ அப்படிம்போம், நிறைய பார்க்கணும் இல்லையா நம்ம லைஃப்லயே. நம்ம அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட உதாரணம் சொல்லியிருக்கிறேன் நான், நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது கட்டை பொம்மை வச்சு விளையாடிட்டு இருப்பீங்க, தள்ளு வண்டி வச்சு உருட்டிட்டு இருப்பீங்க, வாலிப பருவத்தை அடைஞ்ச உடனே உங்களுக்கு கட்டை வண்டி கொடுத்து இதை ஓட்டிக்கிட்டு சுத்துப்பான்னு சொல்லுவோமா, மூணு சக்கர கட்டை வண்டி உருட்டிக்கிட்டு சுத்துப்பான்ட்டு. வாலிப பருவம் வந்த உடனே எனக்கு பைக் வாங்கி கொடுந்தானே கேட்போம், அப்போ பைக்கு தானே நமக்கு அப்போ பிடிக்குது, அப்போ எங்கே மூணு சக்கர வண்டியை சுற்றிக்கிட்டு பிடிக்கும், அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ இங்கே என்ன பாருங்களேன், மெச்சூரிட்டி, அதாவது வயசு ஏற ஏற அறிவு மாற மாற ஒரு விஷயம் பிடிக்குதுங்கிறது திருப்பி கொஞ்சம் காலத்தில் பிடிக்காமல் போயிடுது. அப்புறம் பைக் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிற வாலிப பருவத்துல நாம வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பைக்கையே வச்சுக்கிட்டு இருப்போமா? கொஞ்சம் வயது முதிர்வு வரும்போது பைக் ஓட்ட முடியல, ஒரு கார் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம திருப்பி 4 சக்கர வண்டி மேல ஆசைப்படுறோம்ல, 2 சக்கர வண்டி விட்டுட்டு அப்ப உடனே காருக்கு போறோம். ஏன் பைக்கே ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? மனசு மாறுது. அப்ப இது மாதிரி மாறுவது மனம், மாறாதது அறிவு. ஏனென்றால் அறிவினிடத்துல இது உயர்ந்தது தாழ்ந்தது, இது நல்லது இது கெட்டது, இது பிடிக்குது இது பிடிக்காதது அப்படிங்கிற இருமைகளையே கிடையாது. அதுதான் இங்க அத்வைத வேதாந்தம் சொல்லுகின்ற ஒரே விஷயம். அப்ப இங்க மாயை பிரம்மத்தை மாற்றுவதில்லை, பிரம்மத்தின் அதிஷ்டானத்தினால் வெளிப்படுகிறது என்ற ஒரு ஓமையை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்குதான் நம்ம ஏற்கனவே கண்ணாடி ஓமானம் அடிக்கடி சொல்லுவேன், அந்த திரைப்பட ஓமானம் அடிக்கடி சொல்லுவேன், திருப்பி திருப்பி நான் அதையே சொல்றேன்ட்டு நிறைய பேர் போர் அடிக்குதுன்னு சொல்றீங்க. நான் வேற என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது? ஏன்னா கண்ணாடியில தெரியற பிம்பம் வந்து உண்மை கிடையாது, தோற்றம். ஆனா உண்மையான உருவம் இந்த பக்கம் இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா இது உண்மை அது தோற்றம், அது மாதிரி அறிவு உண்மை மனசு தோற்றம், இவ்வளவுதான் இந்த மாதிரி கான்செப்ட். அதே மாதிரி திரைப்படம் திரையை சார்ந்து இருக்கிறது, திரை இல்லை என்றால் படம் இல்லை. அப்ப திரைப்படம் திரைப்படத்தை சார்ந்து இல்லை, திரையை சார்ந்து இருக்கிறது. அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே உலகம் இருக்கிறது, இவ்வளவுதான் இந்த பாயிண்ட். அப்ப இது புரிஞ்சிடுச்சுன்னா இங்க நம்ம வந்து நமக்கான ஒரு சுய பயிற்சி எப்படி பண்ணலாம்? ஒரு துக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த துக்கத்தோட போய் நம்ம ஒன்றி விடக்கூடாது. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு இன்னைக்கு லைஃப்ல, அதை எப்படிங்க நான் ஃபேஸ் பண்றதுன்னு உடனே அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டு உட்காந்துடக்கூடாது. மாற்றி சிந்திக்கணும். எப்படின்னா அனுபவம் வந்து இந்த உடலுக்கும் மனசுக்கும் தானே, ஆத்மாவோ இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆத்மா வந்து இங்க எல்லாத்துக்கும் சாட்சி தான், வெறும் பார்க்க மட்டும்தான் செய்யும், அதுக்கான சொல்யூஷனும் கொடுக்காது, அது ஏன் வந்தது ஏன் வரல அப்படிங்கிற ஆராய்ச்சியும் பண்ணாது. அப்ப நமக்கு இந்த பிரச்சனை வந்த உடனே நாம அந்த அறிவுல இருந்து யோசிச்சோம்னா இது வந்து மனசுல வரக்கூடிய ப்ராப்ளம், இது இந்த மனம் வந்து இதனால இந்த விஷயத்தினால துக்கப்படுது. அப்ப இந்த துக்கத்துக்கு எது காரணம் அப்படின்னு நம்ம அதை ரூட் காஸ் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு புரியும், ஒன்றுமில்லாத விஷயத்தை இப்படி பெருசா ஊதி பூதாகரமா மாத்தி வச்சிருக்கோம், அது மைண்டினுடைய பிளே, இதெல்லாம் கடந்து போலாம், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம இதை சாஸ்வதம் சத்தியம் நம்புறதுனால மனசை அதை பிடிச்சிக்கிட்டு அதில் போய் பற்றிக்கிட்டு அதை அதனால பரிதவிச்சுக்கிட்டு பல சிக்கல்களை உண்டு பண்ணுது. இது உண்மை கிடையாதுன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் நம்ம போய் அதை பிடிச்சிக்கிட்டு அதை பற்றிக்கிட்டு பரிதவிச்சுக்கிட்டு இருக்கணும், அதை கடந்து போகலாமே அப்படின்னு நீங்கள் அந்த சுய அறிவில் நின்று பாருங்க, தானாகவே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதுக்கு ஒன்றும் சொல்யூஷனே கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அது பிரச்சனையே கிடையாது, மனசு அதை பிரச்சனையாக பார்க்குது. அப்போ இது மாதிரி ஒரு பயிற்சி நீங்கள் பிரச்சனைகள் வரும்போது பண்ணுங்க பாருங்க, அடுத்த செகண்ட் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு இமீடியட்டா கிடைச்சிடும். ஏன்னா சாட்சி மாறுவதில்லை, அது எப்போதும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு மட்டும்தான் இருக்கும். ஆனா நாம மைண்ட்ல தான் அது இந்த பிரச்சனையை பார்க்கறதும் இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்னு கேட்கறதும் அதுக்கான அடுத்த பிரச்சனையை நோக்கி நம்ம போறதும் இப்படியே நம்ம வாழ்க்கை வந்து ஒரு தொடர்கதையா ஓடிக்கிட்டே இருக்கு. அது எப்போ நிற்கும் அப்படின்னா விசாரத்துல நம்ம விழிச்சுக்கிட்டா மட்டும்தான் நிற்கும், இல்லைன்னா மனசு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னு ஷார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, மாயை வந்து ஒரு சுயசக்தி கொண்டது கிடையாது, சுயாதீனம் கிடையாது, இதை புரிஞ்சுக்கணும். அது சைத்தன்யத்தின் சந்நிதியினால் மட்டுமே வெளிப்படுகிறது என்று புரிஞ்சுக்கணும். அப்படி மாயை வந்து சுயாதீனமான ஒரு சக்தியை வச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? பிரம்மமே மாற்றம் அடையும், அது தவறாக மாறிவிடும். ஆகவே பிரம்மத்தையே அது மாற்றலாம், அதனால அப்படி ஒரு பிரச்சனை நடக்கவே நடக்காது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்கவே வேண்டியதில்லை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். அப்ப என்றும் அசங்கமான பிரம்மம் எந்த மாற்றத்தையும் அடைவதில்லை என்றும் பார்க்கிறோம். அப்ப மாயை வந்து ஒரு பரதந்திரம், ஆனா பிரம்மமே சுயாதீனமான சத்திய வஸ்து என்று இந்த ஸ்லோகம் நமக்கு புரிய வைக்குது. இதுக்கு வந்து உபநிடதமே ஒரு ஆதாரம் இருக்கு, பிருகதாரண்ய உபநிடத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, அசங்கோ ஹயம் புருஷகா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அசங்கோ ஹயம் புருஷகான்னா இந்த ஆத்மா வந்து எதனோடும் சம்பந்தப்படுவதில்லை, ஒட்டுவதில்லை, அந்த புருஷன் எதனோடும் சம்பந்தப்படுவதில்லை. அசங்கன் என்றால் சங்கமிக்காதவன், எதனோடும் தொடர்பு கொள்ளாதவன் அப்படிங்கிற வார்த்தைய பிருகதாரண்ய உபநிடத்துல பார்க்க முடியுது. அப்ப இந்த மாதிரி உபநிடதங்களுடைய ஓமானங்களை நம்ம வச்சுக்கிட்டு தான் ரிஷிகள் வந்து இங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப இங்க வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மாயை வெளிப்படுகிறது ஆனால் அது தனியாக கிடையாது, பிரம்மத்தின் ஆதாரத்தில். ஆகவே எதனாலும் அந்த பிரம்மம் பாதிக்கப்படுவது கிடையாது. இப்ப அடுத்தது நம்ம வந்து 133வது ஸ்லோகம் போறோம். அதுல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். கூடஸ்த அசங்கம் ஆத்மானம் ஜடத்வேன கரோதிஷா சிதாபாசஸ்வரூபேன ஜீவேசாவபி நிர்மமே. இங்க ரொம்ப அருமையா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அந்த மாயை வந்து இயல்பாகவே ஜடமாக இருக்கின்றது, ஆனால் ஆத்மாவோ மாறாதது, எதனோடும் சம்பந்தப்படாததுமான கூடஸ்தனாக இருக்கிறது. அப்போ சைத்தன்யத்தின் பிரதிபிம்பமான சிதாபாச வடிவிலே ஜீவனையும் ஈஸ்வரனையும் பார்க்க முடிகிறது என்று இந்த ஸ்லோகம் தெளிவுபடுத்துது. இப்போ எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நம்ம ஏற்கனவே இந்த கூடஸ்தன் சிதாபாசன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு நம்ம வேதாந்தத்தினுடைய ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அது மீண்டும் இங்கே டீப்பாக வராரு. பிரதிபிம்ப சிதாபாச வடிவிலே அந்த ஜீவனையும் ஈஸ்வரனையும் வெளிப்படுத்துகிறது என்று நம்ம இங்கே பார்க்க முடியுது. எப்படின்னா, இப்போ கூடஸ்தன்னா என்ன நம்ம சொல்லியிருக்கோம், உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, ஒரு இரும்பு பட்டறை இருக்கு. ஒரு கொல்லன் பட்டறையில் அந்த இரும்பு உரண்டை வந்து அடிச்சா பட்டை மாதிரி ஆகும் இல்லையா, அது மாதிரி பட்டை வந்து ஆகிறதுக்கு சுத்தியில் அடிபட்டு தான் இரும்பு ராடானது அப்படியே பட்டையாக மாறும். அப்படி பட்டையாக மாறுவதற்கு வந்து அந்த ராடில் தான் மாற்றம் நடக்குது, பயங்கரமான மாற்றம். அடிக்கிற அடியில் அப்படியே அந்த இரும்பு ரோல் வந்து என்ன ஆகிடுதுன்னா ஃப்ளாட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. அது வந்து கொல்லன் பட்டறையில் நடக்கிற ஒரு நிகழ்வு, ஒரு மாற்றம். அப்போ இந்த மாற்றத்தில் உண்மையாக என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் கவனித்து பாருங்களேன். அதாவது ஒரு இயக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது, உருளையான அந்த இரும்பு வந்து ஒரு பட்டையான வடிவம் மாறுவது போல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மைதான். ஆனால் அது உருண்டையாக இருந்தால் என்ன, பட்டையாக இருந்தால் என்ன, அதனுடைய மெட்டீரியல் என்ன, அது இரும்பு தானே. அப்போ நம்ம வந்து உருண்டையாக இருக்கிற இரும்பை பட்டையாக அடிக்கிறதுனால அந்த இரும்புங்கிற தன்மையிலிருந்து அது வேறு தன்மைக்கு மாறிடுமா? அதாவது உருளையாக இருக்கும்போது இரும்புங்க, பட்டையாக மாறிட்டால் அது தங்கங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ இரும்புங்கிற உலோகம் வந்து இரும்பு தான் எப்பவுமே. அது நீங்கள் உருண்டையாக வச்சுக்கிட்டாலும் சரி, பட்டையாக வச்சுக்கிட்டாலும் சரி, அது உருவத்தில் தான் மாற்றம் அடையுது. அதற்கான ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு செயல் நடக்குது. அது கொல்லன் பட்டறையில் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இரும்பில் மாற்றங்கள் நடந்தாலும் இரும்பினுடைய அதிஷ்டானம் மாறுவதில்லை இல்லையா? அது மாதிரி இறைவன் வந்து, பிரம்மம் வந்து தன்னுடைய அதிஷ்டானத்தில் இந்த உலகத்தில் இவ்வளோ மாற்றங்களை உண்டு பண்ணுது. அது வந்து பார்ப்பதற்கு இருப்பது போலவும் மாறுவது போலவும் ஏதோ நடக்கிற மாதிரி எல்லாம் தெரியும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ திரைக்கு பதிலாக மாற்றி சொல்கிறேன். அதாவது எப்படி நீங்கள் வேணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதாவது புரிஞ்சுக்கணும். அதுக்காக மாற்றங்களை மாற்றி மாற்றி நம்ம சொல்லுவோம். நீங்கள் அங்கே புரியலன்னா இங்கே புரிஞ்சுக்க பாருங்கள், இங்கே புரியலன்னா அங்கே புரிஞ்சுக்க பாருங்கள். எப்படியா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இங்கே இருப்பது இருப்பு மாத்திரம் தானே, அது எதனோடும் சம்மந்தப்படாமல் தானே இருக்குது. ஆனால் அது சம்மந்தப்படுவது போல ஏன் தெரியுது? மாயையினுடைய தொடர்புனால. அப்போ அது அந்த மாயையினுடைய தொடர்புனால் அப்படி மாறுவது போல தெரிவதற்கு காரணம், இங்கே உண்மையில் நம்மிடத்துல மனசு இருக்கிறதுனால தான். மனசு இல்லைன்னா நீங்கள் அந்த அறிவில் எந்த மாற்றமும் நடக்காது. அது தன்னில் தானாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் சுயமாய் இருந்துகிட்டு இருக்கு அந்த அறிவு. ஆனால் அந்த அறிவின் இடத்துல அநேக விஷயங்கள் எவ்வாறு ஏற்றி வைக்கப்படுது? மனம்ங்கிற ஒரு கருவியை கொண்டு தான் பல விஷயங்களை கொடுக்குறோம். இது பேனா, இது பென்சில், இது சூரியன், இது சந்திரன் அப்படின்ட்டு நம்ம கொடுக்குறோம். அப்படி காணப்படுகின்ற பொருள்கள் மூலமாக அந்த காண்பான் வந்து அதை பார்க்குறானாலும், அந்த காட்சி அதுக்கு ஆதாரமாக இருந்தாலும், இங்கே காட்சிக்கு வேறாக காண்பானும் இல்லை காணப்படும் பொருளும் இல்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த திரிபுடி அந்த முப்புடி எல்லாம் இதை தான் புரிய வைக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாரு. ஜடத்வேன கரோதி, மாயை ஆத்மாவை உண்மையில் ஜடமாக மாற்ற முடிவதில்லை, அது அப்படி தோன்ற செய்கிறது என்று இங்க இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாரு. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து அது மாற்றத்தை பார்த்துட்ட உடனே அது ஆத்மாவே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷனுக்கு வந்துடுறாங்க இல்லையா. அந்த இடத்துல அந்த விஷயத்தை இங்க கிளியர் பண்றாரு. அப்ப இங்க உடலையே நான் என்று நாம் அடையாளப்படுத்துவதனால சுத்த சைத்தன்யமான ஆத்மா வந்து உடம்போடு கலந்து விட்டது போல தோன்றுகிறது. அதுதான் சிதாபாசன் அப்படிங்கிற நம்ம சொன்ன இல்லையா, சித் சைத்தன்யம். ஆபாசன்னா பிரதிபிம்பம் என்று நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்போ அதனால இப்போ நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும், இப்போ உடம்புக்குள்ள வந்து அந்த சைத்தன்யம் பட்டு பிரதிபலிக்குது அப்படிங்கிறதுனால அது உடம்புக்குள்ளேயே வந்து பூந்துக்குச்சின்னு சொல்லக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீங்க அப்படி தவறா புரிஞ்சிக்காதீங்க. அது எறும்புல இருந்து யானை வரைக்கும் அல்லது சூரியன் வரைக்குமே பிரகாசிக்கும். ஆனா அந்த பிரகாசம் வந்து தோற்றம் தானே தவிர அது ஏன் மாறுபட்டு பிரகாசிக்குது? அது உபாதி தான் காரணம், உடல் தான் காரணம் அப்படின்னு நான் பலமுறை உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன். ஒரு அறிவு தாவரத்துல எந்த அளவுக்கு அது வெளிப்படுமோ அந்த சக்தி அவ்வளவுதான் வெளிப்படும். இரண்டு அறிவு மூன்று அறிவுன்னு கடந்து வரும்போது ஆறாம் அறிவு பரிமாணத்துல மனிதனா இருக்கிறதுனால நமக்கு பிரதிபிம்பிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும், மற்ற ஜீவராசிகள் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு நான் எப்படி உங்களுக்கு உதாரணம் கொடுத்தேன், இப்போ நான் போய் ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன், கண்ணாடியில் தெரிகிற உருவம் நான் தான் எனக்கு தெரியும், ஏன்னா நான் சுய அறிவோடு இருக்கிறேன். ஆனா கண்ணாடிக்கு சுய அறிவு இல்லை, அதனால கண்ணாடி வந்து அவர் உருவத்தை தான் நான் பிரதிபிம்பிக்கிறேன்னு சொல்லுமா? என்னைக்காவது கண்ணாடி அப்படி சொல்லுமா உங்ககிட்ட வந்து, எங்க உங்களை தாங்க நான் பிரதிபிம்பிச்சு காட்டிட்டு இருக்கிறேன், நீங்க தாங்க நானு, நான் தாங்க நீங்க அப்படின்னு அந்த கண்ணாடி என்னைக்காவது வாய் விட்டு சொல்லுமா? ஒரு நாளும் சொல்லாது. ஆனா இப்ப நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், அந்த பிரம்மன் தாங்க நானு, நான் தாங்க அந்த பிரம்மன் சொல்றேன். ஆச்சரியமா இருக்குல்ல? இப்ப பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, ஆனா பிரம்மம் என்ன பண்ணுது, இந்த ஊடகத்தை இந்த பாடி மைண்ட் மூலமா பிரதிபிம்பிக்குது. இப்ப பிரதிபிம்பிச்ச உடனே நான் என்ன சொல்றேன், அந்த பிரம்மம் தாங்க நானுங்கிற, நான் தாங்க அந்த பிரம்மங்கிற. எப்படி இங்க நடக்குது? இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த சுய அறிவு வந்து இந்த ஊடகத்தை பயன்படுத்துறதுனால அதனுடைய தன்மை அப்படியே எங்கிட்ட பிரதிபிம்பிக்க தொடங்கிடுது. இதுதான் இந்த பாடி மைண்டினுடைய ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு முன்னாடி எந்த பாடி மைண்ட்ல வந்தாலும் இது நடக்கவே இல்லை, இல்லை நாமளே பார்த்தோம் இல்லையா, கண்ணாடியிலையும் முடியாது, தாவரத்திலையும் முடியாது, எறும்புலையும் முடியாது, யானையிலையும் முடியாது. சரி, இதெல்லாம் முடியலையே, பயங்கரமான சூரியன் சந்திரனால முடியுமா? அங்கேயும் முடியாது. ஏன் முடியாது? தேவர்களா போடா கூட, தேவர்கள்லாம் என்ன, உயர் பிறவி, அதாவது மனிதனுக்கு அப்பாற்பட்ட இன்னும் அதீத தன்மை கொண்ட சக்தி வாய்ந்த படைப்பு, அதை தான் நம்ம தெய்வர்கள், தெய்வீக சக்தி படைத்தவர்கள் என்று சொல்றோம். இப்ப சூரியனுடைய சக்தி அபரிமிதமானது, அப்ப சூரியனை நம்ம ஒரு தெய்வமா போட்டுறோம், ஒரு தெய்வீக தன்மையில பாக்குறோம். ஆனா அந்த சூரியனாவே இருந்தாலும் அந்த சூரியனுக்கு நான் தான் கடவுள் தன்மையில வெளிப்படுத்துறேன்னு தெரியுமானா தெரியாது. அப்ப எங்க வரணும் தெரியுமா, மனித உடம்புக்குள்ள வரணும், மனித அறிவுக்குள்ள வரணும். அதனாலதான் மனித பிறவி எல்லா பிறவியை விட உயர்ந்த பிறவி, தேவர்களை விட மனித பிறவி உயர்ந்தது. மீண்டும் மனிதனுக்குள்ள வந்துதான் இந்த ஞானத்தை அடைய முடியும். நீங்க தெய்வீக நிலையை அடைஞ்சாலும் மீண்டும் மனித பிறவிக்குள்ள வந்துதான் நானே இறைவன் என்று சொல்ல முடியும். வேற எந்த பிறவிலையும் நீங்க உங்களை இறைவன் என்று உணரவே முடியாது. அது ஒரு அறிவு தாவரமா இருக்கட்டும், மிக உயரிய தெய்வீக பிறவியாக இருக்கட்டும், அது சாத்தியமே இல்லை. ஆனா மனிதன் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அது எதனால மனிதனால மட்டும் புரிந்து கொள்ள முடியும்னா, அவங்ககிட்ட இருக்கிற அந்த பிரத்யேக பகுத்தறிவு இந்த பாடத்திட்டங்கள் மூலமா அவனுக்கு புரிய வச்சிடுது. அதுக்கு தான் கல்வி தேவைப்படுது, மனித பிறவிக்கு தான் கல்வி. அதுதான் ரிஷிகள் சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்கு தான் வேதாந்த சாஸ்திரமே, வேதாந்தமே வேதமே அதுக்கு தான் வந்திருக்கு, வேத பிரமாணமே வேதமே அதுக்கு தான் வந்திருக்கு. இல்லைன்னா எதுக்கு வேதம் தேவையே இல்லையில, வேதம் கொடுக்கணுங்கிற அவசியம் ஏதாவது இருக்கா? இப்போ மனுஷனா பிறந்துட்டீங்க, அப்படி இப்படியே வாழ்ந்துட்டு போங்கப்பா, உங்களுக்கெல்லாம் எந்த பாடமும் கிடையாது அப்படின்னு விட்டுருக்கலாம்ல ரிஷிகள் எல்லாம். ஆனா ஏன் அவங்க வேதத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க? அந்த வேதத்தை கொடுத்தா மட்டும்தான் தன்னை யார் என்று நம்ம உணர முடியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது நம்ம யாருன்ட்டு. அதுக்கு தான் வேத பிரமாணம். அப்ப சாஸ்திரம், ஸ்ருதி, யுக்தி, அனுபவம், இந்த மூன்றும் இல்லாம ஒரு மனிதன் தன்னை அறியவே முடியாது, உணரவே முடியாது, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லவே முடியாது. ஒரு கல்லும் சொல்லாது, ஒரு கடவுளும் சொல்ல மாட்டாங்க. கடவுள்னு நம்ம பார்க்குற எந்த உருவமும் நான் கடவுள் என்று சொல்லாது. ஆனா மனிதன் மட்டும்தான் நான் கடவுள் என்று சொல்ல முடியும். ஏன்னா பகுத்தறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாணத்துல அந்த அறிவு பிரதிபிம்பிக்கின்ற தன்மையின் பட்டு பிரதிபிம்பிக்கும் போது நானே அது, அதுவே நான் அப்படின்னு ஒரு மனிதன் தன்னுள்ள உணர்றான் பாருங்க, அதுதாங்க படைப்பின் மிகப்பெரிய சிறப்பு என்று பார்க்கிறோம். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று பார்க்கிறோம், மனித பிறவியின் மகத்துவம் என்று பார்க்கிறோம். அதுதான் இந்த பிரதிபிம்ப சிதாபாசம் என்று ஊடகத்தின் மூலமாக அந்த அறிவு பிரதிபிம்பிக்கின்ற ஒரு நிகழ்வு நடக்குதுங்கிறத சொல்றோம். அதுக்கு பேரு ஜீவன் என்று சொல்றோம். அது எப்படி இங்க சொல்றாருன்னா, சிதாபாசம் ஒரு தனிப்பட்ட அந்த கரணத்துடன் இணைந்தால் அது ஜீவன் ஆகிவிடுகிறது. இப்போ அந்த அறிவானது இந்த உடம்பு மனசோட தொடர்பு வைக்கும் போது ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அதுவே அது சம்பந்தப்படாத போது பரமனாகவே இருக்கிறது. அப்ப பரமன் ஜீவன் என்ற வேறுபாடு எங்க நடக்குது? ஒரு தொடர்பு ஏற்படும் போது, இந்த உடல் மூலமாக பட்டு பிரதிபிம்பிக்கும் போது. அப்ப இந்த நிலையில வந்து இப்ப எந்த ஒரு தனி மனிதன் அந்த அறிவினுடைய பிரகாசத்தை உள்வாங்கி நான் தான் நீ, நீ தான் நான் புரிஞ்சுக்கிறானோ, அப்ப அங்க எங்க ஜீவிதம் இருக்கு, ஜீவன் எங்க இருக்கிறான்? அதுவே நான் நானே அதுன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் இரண்டாவது பொருள் அங்க இல்ல, அப்ப அவன் தான் பிரம்மம் ஆயிட்டான். அவன் தான் ஏகத்துவத்தை அடைந்து விட்டான், அவனே இறைவன், அவனே பரமன் என்று பார்க்கிறோம். அப்படி பார்ப்பவன் தான் உண்மையிலேயே பரமன் கூட. ஏன்னா அறிவே தன்னை அந்த ஊடகத்தின் வழியாக பார்த்து அனுபவிக்கின்ற ஒரு அருமையான அனுபவம் நடக்குது இல்லையா. அந்த அனுபவமே நான் தான் என்றான் இறைவன் பேசுறதா கண்ணதாசன் பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும், ஸ்ருதி யுக்தி அனுபவம். அப்ப இந்த அனுபவம் தாங்க அபரோட்ச அனுபூதி, இதை தாங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த லெவல் எப்போ உங்களுக்கு புரியும், இந்த அளவுக்கு அப்டேட் ஆனா புரியும். இல்லைன்னா இன்னும் நம்ம கன்ஃபியூஷன்லேயே இருப்போம், நமக்கு வேறான ஒரு பொருள் மேலே பற்று வச்சுக்குவோம், அதை விட மாட்டோம், அதை பிடிச்சிக்குவோம், அது குருவும்போம் அல்லது கடவுளும்போம் அல்லது அம்மா அப்பாம்போம் அல்லது உலகம் என்போம், எப்படியோ ஏதோ ஒன்று வச்சுக்குவோம், ஆனால் எதையும் விட மாட்டோம். அப்படி விட முடியாத நிலை யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் என்றைக்கும் பிரம்மமாக முடியாது, அவங்க அஞ்ஞானிகளாகவே வாழ்ந்து உடம்பு விட வேண்டியதுதான். ஏன் அப்படின்னா இங்க அதுதான் மாயையினுடைய விளையாட்டு. எப்படின்னா நீங்க ஏதேனும் ஒன்றை பற்றுனாலும் அங்க பற்று இருக்குல்ல, நீங்க பற்ற வேண்டிய விஷயம் வந்து கடவுளை பற்றா நீங்க சூப்பரான ஆளு, ஒரு தேவையில்லாத ஒரு ஜடப்பொருளை பற்றிட்டீங்கன்னா சாதாரண ஆளுன்னு யார் சொல்றா, மனித மனம் தான் சொல்லும். மனித மனம் என்ன சொல்லும், ஏங்க இந்த அற்ப பொருளை போய் பிடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த கடவுளை பிடிச்சிங்கன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப நீங்க வந்து அற்ப பொருள் நினைக்கிறது எது, இந்த ஒன்றுக்கும் பயன்படாத கல்லு மண்ணை நீங்க அற்ப பொருளா பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாமே. ஆனா கடவுளை பிடிச்சிக்குன்னு சொல்றான்ட்டு நீங்க சிவபெருமான் வடிவத்துல இருக்கிற ஒரு கல்லை கட்டி பிடிச்சிக்கிறதுனால அது கடவுள் தன்மையிலும் இது கடவுள் தன்மை இல்லாமே ஆயிடுமா. அல்லது பெருமாளுடைய திருப்பதிக்கு போறீங்க, திருப்பதியில உள்ள வந்து அந்த மிகப்பெரிய பெருமாளுடைய விக்கிரகம் இருக்கு, அந்த விக்கிரகம் வந்து திருப்பதி கடவுள்பா, ஆனா ரோட்ல கிடக்கிற கல் வந்து பைசாவுக்கு பிரயோஜனப்படாதுப்பா அப்படின்னு யார் சொல்றான், மைண்டு சொல்லுது. ஆனா இங்க ரெண்டுக்கு வித்தியாசமே கிடையாது, இதுவும் கல்லுதான் அதுவும் கல்லுதான். அப்ப இந்த கல்லு தான் ரெண்டுமே கல்லுதான் யார் அறியறானோ அவன் தானே பரமன். விஷயம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு, பயங்கரமான டெப்த் சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்க நான், கதை கேட்கற மாதிரி கேட்டீங்கன்னா புரியாது. அதாவது ரோட்ல ஒரு கல்லு கிடக்குது, கோயில்ல ஒரு மிகப்பெரிய கற்சிற்பம் இருக்கு, ஆனா அது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று யார் பார்க்கிறான், மனித மனம் பார்க்குது, வேற எந்த ஜீவராசிகளும் பார்க்காது, பார்க்கவும் முடியாது, பார்க்கவும் தெரியாது. ஆனா மனிதன் மட்டும் பகுத்தறிவு வச்சு இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னு பிரிச்சு பாக்குறான், அங்க சிக்கிக்கிறான். அங்க சிக்கிக்கிறதுனால என்ன நடக்குது அவங்ககிட்ட பிரச்சனை, பற்றிக்கிறான், தனக்கு வேறாக ஒரு பொருளை பற்றிக்கிறான். அப்படி பற்றுகின்ற பொருள் அவனை பொறுத்த வரைக்கும் இது உயர்ந்தது அது தாழ்ந்தது. ஆனா உயர்ந்தது தாழ்ந்தது என்ற வேறுபாடுகள் இருந்து விட்டாலே அங்க மைண்ட் இருக்கு. ஏன்னா மைண்டு தான் ஒண்ணு நல்லது ஒண்ணு கெட்டது, ஒண்ணு சரி ஒண்ணு தவறு அப்படின்னு சொல்லும். அப்போ நீங்க வந்து அந்த மைண்டில் தான் இருக்கீங்களே தவிர எங்க பிரம்மம் ஆனீங்க, ஆகவே இல்லையே. பிரம்மம்னா என்ன, அறிவு ஆகுனீங்களா, ஆகவே இல்லை. ஆனா அறிவு ஆயிட்டீங்கன்னா அது அனைத்தையும் அறிபவனே நான் தான் அப்படிங்கிற நிலையில் நின்றுடுவீங்க, முடிஞ்சது சப்ஜெக்ட் முடிஞ்சது, அதுதான் மோட்சம் முக்தி லிபரேஷன். அதுதான் நீங்க யாருமே அடைய மாட்டேங்கிறீங்க, அந்த சுய அறிவில் நிற்க மாட்டேங்கிறீங்க, அந்த சுய அறிவு வெளிப்புறத்துல பற்றுகின்ற விஷயத்துல நான் என்று அபிமானம் பண்றீங்க, அது எனது என்னுடையது அல்லது எனக்கு வேறாக அது இருக்கிறது, அதை நான் வழிபடுகிறேன், அதை நான் புகழ்கின்றேன் போற்றுகின்றேன்ங்கிறீங்க. அப்படி நீங்க போற்றுவதும் புகழுவதும் அல்லது ஒன்று பிடிக்கல அப்படின்னு இகழ்வதும் யார, கண்ணாடியில் தெரிகிற பிம்பத்தை, அது தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, அது இகழ்ந்தா என்ன இகழாட்டி என்ன, அதை பத்தி இங்க அவசியமே இல்லை. அதுக்கு பேர் தான் அஜாதவாதம். அஜாதவாதம் ரமண மகரிஷி அதை அழகா சொல்லுவார். அதனால நிறைய படிங்க, அதாவது வேதாந்த சாஸ்திரம் மிக கிளியரா சொல்லிடுது, மகான்களும் ரொம்ப கிளியரா இருக்காங்க, அவங்கெல்லாம் எந்த பற்று யார் மேலேயும் வைக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட குரு சிஷ்ய உறவு கூட கிடையாது, அவங்க எதையும் பிடிக்கவே மாட்டாங்க, நாம தான் பிடிச்சிக்கிறோம், அதனால நம்ம மாட்டிக்கிறோம். இப்ப நான் தான் சொல்றேன், யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த குரு வந்து ஒவ்வொரு மனிதனையும் காட்டி கொடுக்க வந்தாரோ அந்த குருவையே கடவுள் ஆக்கிட்டோங்கிறதான ப்ராப்ளமே. இப்போ நான் தானே சொல்ல வரேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ மிகப்பெரிய ரிஷிகள் வந்தாங்க, அந்த ரிஷிகள் வந்து உபநிடதங்கள் இருக்கிற உயரிய உபதேசங்கள் நமக்கு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, மகா வாக்கியத்தை, தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாயின்னு சொன்னாங்க. நான் அதுவாகத்தான் இருக்கிறேன் என்று எந்த ஒரு தனி மனிதன் தன்னை உணர்கிறானோ அவன் அந்த அதுவாகவே ஆகிவிடுகிறான். அங்கே குருவும் இல்லை சிஷ்யனும் இல்லை, சொன்னவரும் இல்லை அதை கேட்டவனும் இல்லை, அங்கே சொன்னவனும் கிடையாது கேட்டவனும் கிடையாது. ஆனால் அப்படி ஒருத்தர் தத்துவமசிங்கிற உபதேசம் சொன்னதை கேட்டுட்டு நீங்க தாங்க எனக்கு தத்துவமசின்னு சொல்லி கொடுத்தீங்க, உங்களை மாதிரி ஒரு மகானுபாவரை நான் பார்க்கவே இல்லை, உங்களையே பிடிச்சிக்கிறேன், உங்களை கட்டி பிடிச்சி உங்க கூடவே இருக்கிறேன்ட்டு அப்படியே அவரை பிடிச்சிட்டோம்னா ரியாலிட்டி வந்துடுது. அப்போ எனக்கு வேறாக இன்னொன்று இருக்கு, அவரை நான் விரும்புகிறேன், அவரை பிடிச்சிக்கிறேன். அப்படி யாராவது எந்த ரிஷியாவது யாரையாவது பிடிச்சிருக்காங்களா? எந்த ரிஷியும் பிடிக்க மாட்டாங்க, எதையுமே பிடிக்க மாட்டாங்க. தன்னையும் நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் பெருமைப்படுத்திக்க மாட்டாங்க. அப்படி அவங்க அவங்க பேரே தெரியாது. அப்படிதான் மகான்களும் ரிஷிகளும் இந்த உலகத்துக்கு வந்து உபதேசம் பண்ணிட்டு வந்த பாதை தெரியாம போனாங்க. ஆனா நாம ஏதாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு அதுக்கு நமக்கு என்னன்னா ஒரு ஐடென்டிபிகேஷனை உருவாக்கிக்கிட்டு அந்த அடையாளத்துல ஆழமா உள்ள பூந்துக்கிட்டு அதை விடவும் மாட்டேங்கிறோம் பாருங்க. இங்கதான் நம்ம மாற்றோம். அப்ப இது வந்து எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்க எந்த அடையாளத்தையும் பிடிக்க மாட்டாங்க. அப்ப அந்த அடையாளத்தை பிடிக்க கூடாதுங்கிறதுதான் நம்ம கான்செப்டே. அதை நம்ம நிறைய சொல்லித்தரோம். நீங்க வந்து சாதாரண உலகியல் வாழ்க்கையில என்ன அப்பான்னு ஒரு பையன் சொல்லிட்டான் அப்படின்னு அப்பா அடையாளத்தை நீங்க பிடிச்சாலும், அல்லது மகன் எங்க அப்பா என்ன கூப்பிட்டுட்டாரு அதனால நம்ம மகங்கிற அடையாளத்தை பிடிச்சாலும் நீங்க மாட்டிக்கிறீங்கல்ல. ஏன்னா நீங்க உடம்புங்கிற அபிமானத்துக்குள்ள இருக்கிறதுனால அப்பா மகன் உறவு வந்துடுது. ஆனா நான் உடல் அல்ல, நான் உணர்வுன்னு சொன்னா அங்க எங்க உறவுகள் இருக்கு? சைத்தன்யம் மட்டும்தான் இருக்கு, அறிவு மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த உறவுகள் எல்லாம் என்ன? வந்து போகின்ற தோற்றம் தானே. அப்ப அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அவர் அப்பான்னு கூப்பிட்டா கூப்பிட்டு போறாரு, இவர் மகனேன்னு கூப்பிட்டா கூப்பிட்டு போறாரு. நமக்கு அதுல சம்பந்தம் இல்லை. நான் அந்த அறிவு அதை எந்த ஒரு தனி மனிதன் தன்னுள் உணர்கிறானோ அவனுக்கு வந்து இங்க பேதமைகள் இல்லை, அவன் கடந்துடுவான். ஆனா அதை கடந்துட்டாங்கிறத அவன் யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க ஞானிகளும் மகன்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா, நம்ம அந்த உயர் பரிமாண அறிவு நிலையில இருக்கிறத தனக்குள்ள மட்டும்தான் உணர்வாங்களே தவிர, தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட போய் நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிக்குங்க, நான் இப்போ பிரம்மம் ஆயிட்டேன், நீ அவனுக்கு மகன் இல்லை அப்படின்னு போய் யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்லவே மாட்டாங்க. சொல்வதற்கு இரண்டாவது பொருள் இல்லையே. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லது நான் பிரம்மம் ஆயிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போய், அப்பா நான் இனிமேல் உங்களுக்கு மகன் கிடையாது, நான் பிரம்மம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அல்லது மகன் கிட்ட போய், அப்பா மகனே நான் இனிமேல் உனக்கு அப்பா கிடையாது, நான் பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாரா? அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா சொல்வதற்கு இரண்டாவது பொருள் இல்லை. அப்ப வியாதகாரிக சத்தியத்தில் இருக்கிற விஷயம் ஞானிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்துல நடக்கிற நிகழ்வு, அதை அப்படியே அவங்க ஏத்துக்குவாங்க. அந்த நிகழ்வு அப்படியே பார்ப்பாங்க. அதுல தனக்கான கேரக்டரை சொல்றதோ, தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு வெளிப்படுத்துறதோ நடக்கவே நடக்காது. ஆனா பாரமார்த்திக சத்தியத்துல அவங்க அந்த பிரம்மமாகவே பரமனாகவே எப்போதும் இருக்கிறார்கள். அப்படிதான் மகான்கள்லாம் இருந்தாங்க. ரமண மகரிஷி பாரமார்த்திக சத்தியத்துல தன்னை பிரம்மமாகவே பார்த்தார். ஆனா ரமண மகரிஷி கிட்ட போன பக்தர்கள் எல்லாம் அவரை மனுஷனாவே பார்த்தாங்க. அப்ப மனுஷனாவே பார்த்ததுனால என்ன பண்ணிட்டாங்க? ஐயா உங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு, உங்க கையை நம்ம நோண்டி சரி பண்ணி பார்க்கலாமே, நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர், ஏன்பா இது நானே கிடையாது, இதை ஏன் போய் நீங்க கேக்குறீங்கன்னு கேட்டாரு. இல்ல நான் பண்ணி பாக்குறோம்னாங்க. பண்ணி பாருன்னு விட்டதுனால என்னாச்சு? சீக்கிரம் அந்த உடம்பை விட்டுட்டாரு. பண்ணாம விட்டுருந்தா கூட ரொம்ப நாள் இருந்திருப்பாரு. இதுதான் உண்மை கூட. அந்த உடம்பு கொஞ்ச நாள் இருந்திருக்கும். எப்பயுமே அந்த கேன்சர் மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கை வைக்க கூடாது, வச்சா அக்ரவேட் ஆயிடும். அந்த டிஷ்யூஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான நீடுல உள்ள போட்டு அதை கிளறி விட்டாங்கன்னா அது சீக்கிரம் க்ரோத் ஆகும். அப்ப இது மாதிரி வந்து ஒரு மனிதனை கொல்றதுக்கு எப்படியா ஒரு விஷயத்தை மக்கள் நடைமுறைப்படுத்துறாங்கல்ல, அது உடல்ற அபிமானத்துலதான் அந்த ரமணர் அப்படி போட்டு தொந்தரவு பண்ணாங்க. ஆனா அவரை அந்த உணர்வுல பாத்துருந்தாங்கன்னா அங்க எங்க உடம்பு இருக்குது? அந்த உடம்பு வரவே இல்லையே. அந்த உணர்வுங்கிறது சைத்தன்யம் அல்லவா, அறிவு அல்லவா? அந்த அறிவுல பிரதிபிம்பம் தானே தோன்றிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஆகாயம் போல, ஆகாயம் இங்கதான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் ஏற்கனவே அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்க போய் ஒரு சித்தர் சமாதி பிடிச்சிக்கிட்டு இதான் அவர் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு ரமணரையே அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் ரமணர் நான் இப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன்ட்டு கிட்ட சொல்றீங்க இல்லையா, அதுக்கு சொல்றேன். ரமணர் வந்து அந்த ரமணாசிரமத்தில் இருக்கிற அந்த ஜீவ சமாதியில் தான் இருக்காரா? அப்படி இருக்காருன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அஜ்ஞானிகள் தான். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அந்த இடத்துல கொண்டு போய் ரமணருடைய உடம்பை புதைச்சிட்டு ரமணர் அங்கதான் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், அவர் எங்கும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளயும் இருக்கார். உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த உலகத்துல எத்தனை ஜீவராசிகள், எறும்புல இருந்து சூரியன் வரைக்கும் தூய அறிவா இருக்கார். அவர் தான் எல்லாத்துலயும் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுதானே பிரம்மம். அப்ப அங்கதான் பிரம்மம், அதுதான் சுக பிரம்மம், அப்புறம் சதாசிவ பிரம்மம் எல்லாம் சொல்றேன் இல்லையா. அவங்கெல்லாம் என்ன பிரம்மம்னா என்ன தெரியுமா? எங்கும் எதிலும் வியாபித்திருப்பது. அது இங்கதான் இருக்குன்னு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட லொக்கேட் பண்ணி அங்கதான் இருக்குன்னு சொன்னா அது ரமணருக்கு இழுக்கு. அப்ப ரமணரை நீங்க புரிஞ்சுக்கல. ரமணரை வந்து நீங்க தெய்வீக சக்தியா பாக்கல, ஒரு மனித உடம்புல ஒரு சமாதிக்குள்ள இருக்காரு, அங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறீங்க. அதுதான் அஜ்ஞானம். நான் சொல்றேன், உருவமற்ற உணர்வை பிடிச்ச பிறகு ஞானமா மாறணும். அப்ப அந்த ஞானத்துல உங்களுக்கு உருவமே கிடையாது. அப்ப எந்த உருவத்தை வச்சு ஒரு ரமணர் இருப்பீங்க, எந்த உருவத்தை வச்சு ஒரு ராமகிருஷ்ணர் பரமஹம்சர்னு சொல்லுவீங்க, நிசர்கதத்த மகராஜ்னு சொல்லுவீங்க? நிசர்கதத்த மகராஜ் வாழ்க்கையெல்லாம் படிங்க. நிசர்கதத்த மகராஜ் வந்து சாதாரண ஒரு பீடா கடை வச்சுக்கிட்டு இருக்காரு, சிகரெட்டு பீடு தான் விற்பாரு. மும்பையில மிகப்பெரிய பஜார்ல ஒரு பெட்டி கடை, அந்த பெட்டி கடையில வர்றவன் போறவனுக்கெல்லாம் பீடி எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு. வாங்க எத்தனை கட்டு வேணும், வாங்க சிகரெட் என்ன சிகரெட் வேணும், சிஸ்டர் வேணுமா, வில்ஸ் வில்ஸ் பிளாக் வேணுமா, ஏதோ நிறைய கம்பெனி இருக்கு பிராண்டு, இது வேணுமா அது வேணுமான்னு கேட்பாரு. அத்தனை பிராண்டும் மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தா ஒரு பெரிய மகான் தான் நிசர்கதத் மகராஜ். ஆனா அவர் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருந்து நம்மள மாதிரியே அவரும் என்ன பண்றாரு, ஆன்மீகத்துல தேடுதல் வரும்போது ஒரு குருவை சந்திக்கிறாரு. அந்த குரு வந்து அந்த சுய அறிவை காட்டி கொடுக்குறாரு. உடனே அவரு நம்மள மாதிரி ஒரு ஆர்வ கோளாறுல கடையெல்லாம் இழுத்து போட்டிட்டு கிளம்பிட்டாரு, நார்த் இந்தியா போயிட்டாரு. அதாவது ஏற்கனவே அவர் மும்பையில தான் இருக்காரு, இன்னும் அதிகமா இமயமலை சைட்ல போறாரு. இமயமலை சைட்ல டிராவல் பண்றாரு, கடையெல்லாம் மூடிட்டாரு, வீட்டையும் விட்டுட்டாரு, அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காரு. எதையும் பிடிக்க முடியல, எல்லாம் வேஸ்ட்டு தோற்றம்னு புரிஞ்சிருச்சு. அப்படி ஒரு 2-3 வருஷம் வெளியே சுத்திட்டு மீண்டும் திரும்பி வராரு, அதே மும்பை நகரத்துக்கு வராரு. வந்துட்டு பழைய மாதிரி பெட்டி கடை போட்டாருங்க, வந்துட்டு மீண்டும் கடை ஓபன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நிசர்கதத் மகாராஜுக்கு உலகத்துக்கு தெரியுது. ஏன்னா எத்தனையோ வெளிநாட்டினர்கள் வந்தாங்க, அவர்கிட்ட பேசினாங்க, அப்ப சொல்லிட்டாரு வெளியிருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஹிந்தியில் தான் பேசுவாரு, ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல நோட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க பூரா வெளிநாட்டுல பத்திரிகைகளை கொடுத்தாங்க. அப்ப எவ்வளவு பெரிய உயரிய உண்மையை நிசர்கதத் மகாராஜ் கொடுக்குறாரு. சாதாரண மனிதனா வாழ்ந்தவர் தான். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த சைத்தன்யம் பிரகாசிக்கிற ஊடகம் தான் உடம்பெல்லாம், அந்த உடம்பை பிடிக்கவே கூடாது, அவர் என்ன பண்றாருன்னு பார்க்க கூடாது, அதுல பற்று வைக்க கூடாது. நிசர்கதத்து மகாராஜும் கேன்சர்ல தான் இறந்தாரு. ரமண மகரிஷி மாதிரியே நிசர்கதத்து மகாராஜுக்கும் கேன்சர் வந்தது. அது ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஊழ்வினை, அந்த உடம்பு வந்து ஒரு நாள்ல வரலையே, இதுக்கு முன்னாடி பல பிறவிகள் எடுத்தது, அதுல நல்லது கெட்டது செஞ்சிருக்கும், அதனுடைய பாவ கர்மாவை தீக்கணும், பிறவியை முடிக்கணும், இனிமேல் உடம்புல வரக்கூடாது. அப்போ அதனுடைய பாவ கர்மாவை இந்த உடம்புலயே எல்லாம் கழிச்சிட்டு போயிடணும். அப்போ அது ஒரு பெரிய நோயாவே கூட மாறட்டுமே, ஒட்டுமொத்த பாவம் திரண்டு ஒரு நோயா மாறினாலும் அந்த நோயோடு அந்த உடம்பை விட்டுட்டு போயிடுவாங்க, அடுத்த உடம்பு எடுக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா அவங்க உணர்வு நிலை போயாச்சு, இனிமேல் அந்த உடம்புக்கு வேலை கிடையாது, அடுத்த உடம்புக்கான மனசு கிடையாது, அவங்க இடத்துல அடுத்த உடம்பு எடுக்கிறதுக்கு மனசு கிடையாது. அப்படிதான் ராமணர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், நிசர்கதத்த மகாராஜ் எல்லாமே பெரிய பெரிய மகான்கள் தான், ஆனால் எல்லாருக்குமே கேன்சர். அப்போ கேன்சருங்கிற ஒரு நோயை பார்த்தோம்னா அப்போ மகான்களுக்கு பிறகு கேன்சர் வருமானு கேட்கக்கூடாது, அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய கர்மா. அப்போ மகான்கள் பாவம் பண்ணியிருக்காங்களான்னா, மனித உடம்புல வந்தால் எல்லாரும் பாவம் புண்ணியத்துக்குள்ள தான் இருப்பாங்க. பாவம் புண்ணியம் பண்ணாதவங்க யாருமே மனித உடம்புக்குள்ள வர வேண்டியது இல்லையில்ல. இப்போ நீங்க நானெல்லாம் மனித உடம்புக்குள்ள வந்திருக்கிறோம்னா, பாதி பாவம் பாதி புண்ணியம் இருக்கனால தான் மனித உடல் கிடைச்சிருக்கு. அதிக பாவமாக இருந்தால் மிருக உடல் தான் கிடைக்கும். அப்போ புண்ணியமும் கொஞ்சம் இருக்கிறதுனால மனித உடலும் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த பாவம் புண்ணியம்ங்கிற இந்த ரெண்டு விஷயங்கள்ல அதிகப்படியான ஒரு புண்ணியம் நம்ம இந்த பிறவியில செஞ்சிட்டோம் அப்படின்னா, அடுத்த பிறவி இன்னும் கொஞ்சம் உயர்ந்த இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்தை அடைவதற்கான வாய்ப்புகளா மாறும் என்பதுதான் மகான்கள் சொல்றாங்க. அப்ப நாம இதுல வந்து இந்த பிறவியில யார் இதெல்லாம் ஒட்டுக்கா முடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும், எனக்கு இனிமேல் பாவம் வேண்டாம் புண்ணியம் வேண்டாம், நான் நியூட்ரலைஸ் ஆயிடுறேன்ட்டு அப்படியே எல்லாத்தையும் கடந்துடுறாங்க பாருங்க. அவங்க தான் இந்த பிறவியிலே முடிக்கிறாங்க. ஆனா மற்றவங்கெல்லாம் இந்த அத்தியாத்ம ஞானத்தை கேட்கறதுக்காக முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து மேலும் மேலும் இதுல பயணம் பண்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்ப புரியாத விஷயங்கள் அடுத்த பிறவியில் நீங்க உடம்பு எடுத்த உடனே குயிக்கா புரிஞ்சிடும். ஏன்னா அதான் ஒருமைக்கண் நான் பெற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து, ஒரு முறை நீங்க இந்த படிச்ச கல்வி அடுத்த பிறவிக்கும் கை கொடுத்துரும், உடனே உங்களுக்கு என்ன ஆயிடும், அதுக்கு தகுந்த அட்மாஸ்பியர்ல பறந்துருவீங்க, அந்த வேத பாடத்தை உடனே உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ யாரோ ஒரு குரு உடனே உங்களுக்கு கிடைச்சிருவாரு. அப்புறம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் போய் மாட்ட மாட்டீங்க, ஆரம்பத்திலேயே போக மாட்டீங்க, பக்தியெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்திலே வராது. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் கடந்து ஞானத்துக்குள்ள வந்ததுனால டைரக்டாக அந்த ஞான விஷயத்துக்குள்ள குருவை பார்த்துருவீங்க, அப்படியே போயிடுவீங்க. அப்போ தான் நிறைய பேர் அப்படி தானே போகிறாங்க. இப்போ ரமணர்லாம் வந்து எங்கே போய் கோயில் கோயிலாக சுற்றினாரா, இல்லையே, இல்லை நேராக ஞானத்துக்கு வந்துட்டார்ல, அப்படியெல்லாம் வந்துருவாங்க. அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி பிறவிகளை நடக்கிற விஷயம் நமக்கு தெரியாது, ஆனால் முற்பிறவி கர்மங்கள் தொடரும், அதுதான் பிராரப்தம். அப்போ அந்த பிராரப்தத்தில் அந்த உடம்புக்கான பதிலை நம்ம கொடுத்து தான் ஆகணும், தப்பிக்க முடியாதுல்ல. அது யாராக இருந்தாலும் சரி, உடம்புக்குள்ள வந்தால் அவங்க ஞானி அஜ்ஞானிங்கிறதெல்லாம் இயற்கை நிலத்தில் கிடையாது, அது பஞ்சபூதத்தில் வந்த உடம்புன்னு தான் அது பார்க்கும். ஆனால் அங்கே ஞானி அஜ்ஞானிக்கு என்ன வித்தியாசம், ஞானியின் இடத்துல மனசு இல்லை, அஜ்ஞான இடத்துல மனசு இருக்கு. அப்ப அஜ்ஞானி மனசு இருக்கிறதுனால மீண்டும் உடம்பு எடுக்கிறான், ஞானி மனசு இல்லாததுனால பிறக்க மாட்டான். ஏன்னா மனசுதானே உடம்பு எடுக்குது, மனசை கரைச்சிட்டான் அவன் மீண்டும் பிறக்க மாட்டான். அதுதானே தாய்மானவருடைய பாடல் நான் சொல்லுவேன், சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயன் பராபரமே. மனசு யாருக்கு சாகலையோ அவங்க மீண்டும் மீண்டும் பிறப்பாங்க, மனம் இறந்து விட்டா அவங்க பிறக்க மாட்டாங்க. இதுதான் தாய்மானவரும் சொல்றாரு. அப்ப மனம் இறத்தல்னா என்ன, மனம் அந்த அறிவா மாறுறது. மனசு இறக்குறதுன்னா மைண்டில் எல்லா ஆசைகளும் நீங்கிடும், அது ஒரே பற்றற்றான் பற்றினை பற்றிக்கும், எதையும் பற்ற வேண்டியதில்லை. இந்த உலகம்ங்கிறது உண்மை கிடையாது, ஆனா இந்த உலகத்துக்கு ஆதாரமான இருக்கிற சுய அறிவு உண்மை. அப்ப அந்த சுய அறிவு கிட்ட போயிடும், அவ்வளவுதான், அது அறிவா மாறிடும். அதுக்கப்புறம் அது பிறக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, ஏன்னா ஆசைகள் இல்லை, எல்லாம் நானே. சுய அறிவுலிருந்து பாருங்களேன், ஈஸியா சொல்லித்தரேன் நான், சுய அறிவுல நின்று பாருங்க, எல்லாம் நானே, எனக்கு வேற இங்க என்ன இருக்கு, அப்ப எதை நான் போய் பிடிச்சிக்குவேன், எதன் மேல நான் பற்று வச்சுக்குவேன், எதை நான் விடமாட்டேன்னு சொல்லி இறுக்கி பிடிக்க முடியும். இரண்டாவது பொருள் இருந்தா தானே இறுக்கி பிடிச்சிக்குவேன், இரண்டாவது பொருள் இல்லவே இல்லை, இருப்பது நானே, அது எப்படி இருக்கு? அந்த நிலை வந்து மைண்ட் அப்டேட் ஆனாதாங்க நடக்கும், இல்லைன்னா மனசு வேற வேற விஷயத்த பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப அங்க டுவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்படி பிடிக்கிறதே கடவுளாக இருக்கலாம், குருவா இருக்கலாம், அதுவும் இருமைதான். அதை தான் இங்க முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஸ்லோகத்துல நான் கொஞ்சம் இவ்வளவு தூரம் ஏன் பேசுனேன்னா, இந்த மாதிரி புரிதலற்ற தன்மையில அந்த சிதாபாசன் தன்மையை ஜீவனாகவும், அதாவது அவித்தையும் சிதாபாசனும் சேர்ந்துட்டா அதுக்கு பேரு ஜீவன், மாயையும் சிதாபாசனும் சேர்ந்துட்டா அதுக்கு பேரு ஈஸ்வரன். அப்ப இந்த ரெண்டு நிலையும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆபாச ஜீவன்கிறது என்னன்னா, மாயையோட தொடர்பு வச்சுக்கிட்டா ஈஸ்வரன் ஆயிடுது, அஜ்ஞானத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டா ஜீவன் ஆயிடுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இதெல்லாம் பாடம் தெளிவா சொல்லியிருக்கேன். அப்ப இதெல்லாம் மீண்டும் மீண்டும் ரிமைண்ட் பண்ணுங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட், அதுக்கு எவ்வளவு விளக்கமும் கொடுக்குறோம். ஒரு சூரியன் வானத்துல இருக்கு, கீழே வந்து 100 குடம் தண்ணி வச்சிருக்கீங்க, அந்த 100 குடத்துல பிரதிபிம்பிக்கிறதுனால 100 சூரியன் வராதுங்க, ஒரே சூரியன் தான், ஆனா குடம் தான் 100, அதுல 100 தண்ணி இருக்கிறதுனால 100 விதமான சூரியன் தெரியுது. எல்லா தண்ணி எடுத்து கீழே ஊத்துங்க, அந்த ஒரு சூரியனும் தெரியாது, மேல மட்டும்தான் சூரியன் இருக்கும். அது மாதிரி இங்க 100 கணக்கான உடம்புகள்லாம் மனசு இருக்கு, அதுல பிரதிபிம்பிக்குது அந்த அறிவு. இங்க எல்லா மனசும் கரைஞ்சு போயிட்டா அந்த ஒரே ஆத்மா மட்டும்தான் இருக்கும். அப்ப எல்லா மனசும் எப்படி கரையும், எந்த ஒரு தனி மனது தன்னை உணருதோ அப்ப எல்லா மனசும் கரைஞ்சிடும், ஏன்னா காரண சரீரமே அந்த ஈஸ்வரன் நிகழ்வுல இருக்கு. அப்ப அங்க போயிட்டோம்னா நமக்கு எல்லாமே நான் தான் தெரியும். அப்ப எல்லாமே நான் தானே, உங்க மனசுக்குள்ளேயே அதே சைத்தன்யம் தான் பிரதிபிம்பிக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் மனசுலயும் அதே சைத்தன்யம் தான் பிரதிபிம்பிக்குது. அப்ப ரெண்டு பேருக்குள்ள சைத்தன்யம் ஒண்ணுதான், ஆனா மைண்டு ஏன் மாறுபடுது, உபாதியினுடைய பிரச்சனை, ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய பிரச்சனை, மனசு வந்து கலங்கி இருக்கிறது வர்ற பிரச்சனை. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க நாம என்ன மனசா அறிவா, இது நமக்குள்ள விசாரம் பண்ணி பார்க்கணும். அப்ப அதான் இங்க அழக வேதம் சொல்லுது, அசங்கோ ஹயம் புருஷகான்னு சொன்ன இல்லையா, அந்த ஆத்மா வந்து எதனோடும் ஒட்டுவதில்லை, சம்பந்தப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல அந்த கூடஸ்தன் சிதாபாசன் என்பதை பத்தி நம்ம மீண்டும் பெருசா பேச வேண்டி இருக்காது. ஆக இந்த 133வது ஸ்லோகத்தோட நம்ம இன்றைக்கு வகுப்பை நிறைவு செய்வோம். ஏன்னா இது வந்து இப்படிதான் போகும், இந்த பாடமெல்லாம் மீண்டும் மீண்டும் அத்வைத வேதாந்தத்தினுடைய அடிப்படையில நமக்கு அந்த தூய அறிவு தான் இருக்கு, அது பிரகாசிக்கிற ஊடகம் தான் இந்த உடலும் மனசும். இந்த கருவி தன்னையே அந்த அறிவை பார்த்துடுச்சுன்னா நான் தான் நீ தான் நான் சொல்லிடும். சொன்னதுக்கு அப்புறம் இங்க எங்க இருக்கு உடம்பு, எங்க இருக்கு மனசு, அறிவு மாத்திரம்தான் இருக்கு. அப்ப அந்த அறிவே எல்லாம் அறியும் அறிவு, அதுவே நான், அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சது. இந்த வேலையை முடிக்கிறதுக்கு தாங்க இவ்வளவு பேர் பாடுபடுறாங்க, இத்தனை பேர் இங்கெங்கயோ தேடிக்கிட்டு ஓடுறாங்க. இங்க நாம வந்து அப்படியே வெண்ணெயை உருக்கி நெய்யா மாத்தி அப்படியே சாப்பாட்டுல பிசைஞ்சு ஊட்டி கூட விடுறோம், புரிய மாட்டேங்குது. அது புரியறதுக்கான சூழ்நிலை வரும்போது புரியும். அப்போ நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.